نحمده ونصلي على رسوله الكريم اما بعد. حدیث پاک میں آتا ہے کہ ایک وقت ایسا ہوگا کہ صبح کو ایمان والا ہوگا اور شام کو کفر میں جا چکا ہوگا، شام کو ایمان والا ہوگا صبح کو کفر میں جا چکا ہوگا، اپنے دین کو چند پیسوں کے خاطر بیچ ڈالے گا. فتنوں کے زمانے میں ایمان کی حفاظت اصحاب کہف کے قصے سے بتلائی ہے کہ جب چاروں طرف سے فتنے ہوں اس وقت انسان اپنے سب سے قیمتی سرمایہ ایمان کی حفاظت کرے، کہ اگر ایمان سالم رہا محفوظ رہا تو یہ انسان کامیاب ہے چاہے دنیا کی ساری چیزیں اس کے ہاتھ سے چلی جائیں، اور خدا نخواستہ ایمان چلا گیا چاہے ساری دنیا کا بادشاہ بن بیٹھے یہ انسان ناکام. نحن نقص علیک نبأهم بالحق انہم فتیۃ آمنوا بربہم وزدناہم ہدا. اور خاص طور پر اصل جوانی اور فتوت بتلائی ہے کہ انسان اپنی ساری طاقت، نوجوان اپنی ساری جوانی، اپنی قوت ایمان کے بڑھانے پر، ایمان کے بچانے پر، ایمان کی حفاظت پر خرچ کر دے. کہ وہ نوجوان تھے، کتنے تھے؟ قرآن کریم میں تین قول بتلائے ہیں اور صحیح قول آخری ہے کہ سات تھے اور آٹھواں ان کا کتا تھا. لا يعلمهم ما يعلمهم الا قليل. اللہ کہتا ہے کہ ان کی تعداد کو بہت کم جانتے ہیں. حضرت عبداللہ ابن عباس رضی اللہ عنہما فرماتے تھے میں ان قلیل میں سے ہوں جو جانتا ہوں کہ ان کی تعداد سات تھی. اور اللہ نے جب بتلا دیا تو اللہ کہتا ہے ولا تستفتی فیہم منہم احدا. اب یہود و نصارہ سے اس کے متعلق مت پوچھنا کہ وہ کتنے تھے. اللہ تعالیٰ نے اس بات کو پسند نہیں کیا کہ مسلمان اپنے امور میں غیروں کی طرف مراجعت کریں، غیروں کی طرف رجوع کریں. ہمیں مکمل نظام حیات اللہ تعالیٰ نے دیا ہے، یہ امت یتیم نہیں ہے کہ غیروں کی طرف جھانکے تانکے، بلکہ اس امت کو مستقل نظام حیات دیا گیا ہے. الیوم اکملت لکم دینکم واتممت علیکم نعمتی ورضیت لکم الاسلام دینا. بہرحال اپنے ایمان کو بچانے کے لیے وہ نکلے تھے اور اپنی ایک جماعت بنائی تھی. معلوم ہوا کہ انسان اپنے ایمان کی حفاظت کر سکتا ہے جبکہ جماعت کے ساتھ ہو، الگ نہ ہو. فتنوں سے بچ کر اپنی ایک جماعت بنائی. وَإِذِ اعْتَزَلْتُمُوهُمْ وَمَا يَعْبُدُونَ إِلَّا اللَّهَ. اور صاف اعلان کیا کہ ہم اکیلے ایک اللہ کی عبادت کرتے ہیں. اور وہاں سے گئے ایک غار کے اندر. فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. وہاں پر کیا کیا کرتے تھے؟ علامہ مناظر احسن گیلانی رحمۃ اللہ علیہ نے لکھا ہے کہ بظاہر اللہ نے ان کا ذکر کیا ہے اصحاب الرقیم. رقیم کہا جاتا ہے کتاب کو. بظاہر ان کے پاس کوئی آسمانی کتاب ہوگی جس کی غار میں وہ تلاوت کرتے تھے، اور یہ ضروری نہیں ہے کہ غار میں جاتے ہی نیند ان پر چھا گئی اور طاری ہو گئی، بلکہ ایک عرصے تک وہ آسمانی کتاب کی تعلیم کرتے رہے، اپنے ایمان کو بڑھاتے رہے، اپنے ایمان کی حفاظت کرتے رہے، یہاں تک کہ پھر اللہ تعالیٰ نے ان پر نیند کو طاری کر دیا. وَلَبِثُوا فِي كَهْفِهِمْ 300 سِنِينَ وَازْدَادُوا 9. 309 سال سوتے رہے. وَتَحْسَبُهُمْ أَيْقَاظًا وَهُمْ رُقُودٌ. تم دیکھو گے کہ وہ جاگ رہے ہیں حالانکہ وہ سو رہے ہیں، اور ان کا کتا ان کی چوکٹ پر بیٹھا ہوا ہے، اور سورج کو حکم ہے کہ خبردار تو اپنی کرنیں اور شعائیں ان پر نہ ڈالیو. سورج کی شعائیں بچ کر نکل جاتی ہیں. وَتَرَى الشَّمْسَ إِذَا طَلَعَت تَّزَاوَرُ عَن كَهْفِهِمْ ذَاتَ الْيَمِينِ وَإِذَا غَرَبَت تَّقْرِضُهُمْ ذَاتَ الشِّمَالِ. سورج کو بھی اللہ نے ان کی خدمت پر لگایا، اور کتا بھی ان کی حفاظت پر مقرر ہے، اور ان کا رعب ایسا دل میں کہ کوئی اندر جانے جاتے ہوئے ڈرتا ہے، یہ رعب بھی اللہ نے دل میں ڈالا. یہ سب ایمان کی حفاظت کا سامان ہوا. جب 309 سال کے بعد اٹھے تو سمجھے کہ صبح داخل ہوئے تھے، یہ شام کا وقت ہے، اب بھوک لگی ہے، کوئی ایک جا کر کھانا لے کر آئے، سکہ وہ 309 سال پہلے کا سکہ تھا، وہ لے کر گیا اور اس کو جاتے وقت ہدایات دیں، وَلْيَتَلَطَّفْ وَلَا يُشْعِرَنَّ بِكُمْ أَحَدًا، دیکھو آہستگی کے ساتھ جانا، نرمی کے ساتھ جانا، تمہارا کسی کو پتہ نہ چلے، یہ کوئی قصہ کہانی نہیں ہے، اللہ تعالیٰ اس امت کو سکھا رہا ہے کہ ایمان کی حفاظت کرنے کے لیے اسباب اور تدابیر اختیار کرو، حکمت کو اختیار کرو، حسن تدبیر کو اختیار کرو۔ فَلْيَنْظُرْ أَيُّهَا أَزْكَى طَعَامًا، حلال کھانا لے کر آؤ، اور ایک قول کے مطابق پاکیزہ کھانا، ازکا حلال بھی اور الذ لذیذ اور مزیدار بھی، کہ ہمیں بھوک لگی لیکن کسی کو پتہ نہ چلے، کیوں کہ پتہ چل گیا تو کیا ہوگا، انہم ان یظہروا علیکم یرجموکم او یعیدوکم فی ملتہم ولن تفلحوا اذن ابدا، کہ تمہیں سنگسار کر دیں گے، تمہیں اپنی ملت اور اپنے دین کی طرف لوٹا دیں گے، پھر تم اپنے مقصد میں کامیاب نہیں ہوگے۔ حکمت سکھائی، تدبیر سکھائی، طریقہ سکھایا کہ کس طریقے سے اپنے ایمان کی حفاظت کرنی ہے۔ بہرحال یہ تفصیل کا وقت نہیں ہے کہ قصہ تفصیل سے کیا ہوا، اس کے ضروری اجزاء کو بتلانا ہے۔ سورہ کہف کی تلاوت دجال کے فتنے سے حفاظت کا ذریعہ ہے۔ آج ساری دنیا میں مادیت کا فتنہ ہے، دجالی فتنہ، وہ اس کا مقدمہ، اس کا پیش خیمہ شروع ہو چکا ہے۔ اب ان فتنوں سے حفاظت کیسے ہو، آگے جا کر اللہ نے 3 امور بتلائے ہیں دجالی فتنوں سے حفاظت کے۔ پہلا، وَتْلُ مَا أُوحِيَ إِلَيْكَ مِنْ كِتَابِ رَبِّكَ، وحی الٰہی کو پڑھنا، وحی الٰہی کو سننا، قرآن کو پڑھنا، قرآن کو سننا، حدیث پاک میں جو تعلیمات دی گئیں ان کو سننا، اتنا کہ غیب سامنے آ جائے، مشاہدہ آنکھوں سے اوجھل ہو جائے، مادیت کا تأثر دل سے نکل جائے، اس لیے کہ وہ وحی الٰہی ٹھوس اور یقینی ہے، لا مبدل لکلمات۔ اور دوسرا حل کیا بتلایا؟ دوسرا حل یہ بتلایا کہ اپنے ماحول کو بدلو، اس ماحول میں جاؤ جہاں صبح و شام اللہ کا نام لیا جاتا ہو۔ وَاصْبِرْ نَفْسَكَ مَعَ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ وَلَا تَعْدُ عَيْنَاكَ عَنْهُمْ تُرِيدُ زِينَةَ الْحَيَاةِ الدُّنْيَا، ایسے ماحول میں نہ جاؤ جن کے دل خدا کے ذکر سے غافل ہیں، ان کے ساتھ اٹھنا بیٹھنا نہ کرو۔ وَلَا تُطِعْ مَنْ أَغْفَلْنَا قَلْبَهُ عَنْ ذِكْرِنَا وَاتَّبَعَ هَوَاهُ، نیک لوگوں کی صحبت میں رہو۔ اور تیسرا حل کیا بتلایا؟ وَقُلِ الْحَقُّ مِنْ رَبِّكُمْ، کہ اگر تم فتنوں سے بچنا چاہتے ہو تو تم حق کے داعی بن جاؤ، جب تم حق کے داعی بن جاؤ گے اللہ تمہیں باطل کے تمام فتنوں سے بچائے گا۔
نحمدہ ونصلی علی رسول الکریم، اما بعد، میرا نا پیریار کھلے سہودر کھلے، نبی صلی اللہ علیہ وسلم அவர்களுடைய حدیث குறிப்பிட்டாங்க، கடைசி காலம் வரக்கூடிய நேரத்துல யுஸ்பிஹு الرجل مؤمنا ويمسي كافرا، காலையில் ஒரு மனிதன் மொமினாக இருப்பார், மாலையில் காஃபிராக மாறிடுவார், மாலையில் மொமினாக இருப்பார், அடுத்த நாள் காலையில் காஃபிராக மாறிவிடுவார். யபிஉ தீனஹு பிஅரதி மின் அத்-துன்யா, அவருடைய தீன உலகத்துடைய அற்ப சொற்ப காசுக்காக பணத்திற்காக வேண்டி விட்டு விடுவார். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு காலம் ஒன்று வரும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே மாதிரியான இந்த ஃபித்னாவுடைய காலத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாலா புறங்களில் ஃபித்னாக்கள், ஃபசாதுகள், குழப்பங்கள், அப்போ இது போன்ற ஃபித்னா ஃபசாதுகளிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கணும் என்று சொன்னால், அதற்கு நமக்குரிய ஆகப்பெரிய உதாரணம் தான் அந்த கஹ்ஃபு வாசிகள். சூரத்துல் கஹ்ஃப் இன்றைக்கு ஓதப்பட்டுச்சு. அந்த சூரத்துல் கஹ்ஃபில் உள்ள சில வாலிபர்களுடைய சரித்திர அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நஹ்னு நக்ஸு அலைக நபஅஹும் பில் ஹக் இன்னஹும் ஃபித்யா, நாங்க உண்மையான ஒரு சரித்திரத்தை உங்களுக்கு சொல்ல போறோம். அவர்கள் சில வாலிபர்கள், ஆமனு பி ரப்பிஹிம், தன்னுடைய ரப்ப கொண்டு ஈமான் கொண்டாங்க, வஜிதனாஹும் ஹுதா, நாம் இன்னும் அவர்களுடைய ஈமானை அதிகரித்தோம் என அந்த சூரா கஹ்ஃபில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வாலிபர்களை நாலா புறங்களிலேயும் ஃபித்னாக்கள், அதே மாதிரி பாவங்கள் சூழ்ந்திருந்தது. அதனால் அந்த ஃபித்னாவிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாக்கத்தான் என்ன செய்தாங்க, வந்து ஒரு குகையில ஒதுங்கினாங்க. தனியாக ஒரு வாலிபர் அல்ல, மௌலானா சொல்றாங்க ஜமாஅத்தா சேர்ந்து வந்தாங்க, ஒருவர் தனியா வரல. அவர்கள் எத்தனை பேர் என்ற குரான்லேயே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், 5 பேர், 6 பேர், 7 பேர் என்றது கடைசியில குரான்ல வருது. ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அந்த 7 பேர்கள் என்பது தான் சரியான கருத்து. அதோடு அவர்களுடன் அவர்கள் நாய் என்ன பாதுகாத்துக் கொண்டிருந்தது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூராவுல குறிப்பிடுகின்றார். அந்த காலத்தில் உள்ள அந்த வேதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டு குகைக்குள்ள போனாங்க, போன உடனேயே உறங்கிவிட்டார்கள் என்பதல்ல, அவர்கள் அந்த வேதத்தில் உள்ள விடயங்கள் ஓதிக்கொண்டிருந்தாங்க, முஸாக்கரா செய்து கொண்டிருந்தாங்க. அதே அடிப்படையில் அவர்களுக்கு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தூக்கத்தை கொடுத்து விடுகின்றான். அவர்கள் இவ்வளவு நாள் தூங்கினாங்க, வலபிசு ஃபீ கஹ்ஃபிம் 300 சினீன வஸ்தாது 9, கிட்டத்தட்ட 309 வருஷம் அவர்கள் தூங்குகின்றார்கள். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்தான், தீனுக்காக வேண்டி ஈமானை பாதுகாக்கணும் என்று சொல்லி அவர்கள் போனதனால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு மறைமுகமான விதத்தில் பல வகையான உதவிகளை செய்கின்றான். நாயின் மூலமாக அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான், யாரும் அவர்களுக்கு பக்கத்தில் போக முடியாது. கிட்ட போனீங்க அவர்களை விட்டு நீங்க விரண்டோடி விடுவீங்க, அந்த அளவுக்கு அவர்கள் இருந்த அந்த பகுதியில் ஒரு அச்சமான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான், யாரும் அவர்களை பக்கத்தில் போக முடியாது. அது மாத்திரமல்ல, சூரியனுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டான், அந்த சூரியன் காலையில உதிக்கும், அதனுடைய உஷ்ணம் அதனுடைய சூடு அவர்களுக்கு படாமல் அதிலிருந்து அவர்களை அல்லாஹ் பாதுகாத்தான். சூரியன் மாலையில மறையும், அந்த அதனுடைய சூடு படாமல் அவர்களுடைய உயிர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடல்களை பாதுகாத்தான். மௌலானா குறிப்பிடுகின்றார்கள், ஈமானுக்காக வேண்டி தீனை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி அவர்கள் அங்கே உள்ளே செல்கின்றார்கள். நாயின் மூலமாக அல்லாஹ் பாதுகாக்குகின்றான், அதே மாதிரி சூரியனின் மூலமாக அவர்களை அல்லாஹ் பாதுகாக்குகின்றான். கிட்டத்தட்ட அவர்கள் என்ன செய்கின்றார்கள், 309 வருஷம் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தூங்க வைக்கின்றான். இந்த கஹ்ஃப் வாசிகள் எங்களுக்கு பெரிய ஒரு முன்மாதிரி. அவர்கள் வாலிபர்களாக இருந்தாங்க, அந்த வாலிபர்கள் அவர்களை சூழ உள்ள அந்த ஃபித்னா ஃபசாதிலிருந்து நாங்கள் எங்களை பாதுகாக்கணும் என்று சொல்லி அந்த விஷயத்தில் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. ஹஜரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு தஃப்ஸீர், வலா தஸ்தஃபி ஃபீஹி மின்ஹும் அஹதா, அவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாங்க என்பது சம்பந்தமாக நீங்க யூதர்கள்ட்ட கேட்காதீங்க. மௌலானா சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு பூர்த்தியான மார்க்கம் தரப்பட்டிருக்குது, அதனால எங்களுடைய மார்க்கத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. நாங்க யூதர்களுடைய அவர்களுடைய வழி, அவர்கள் வாழக்கூடிய லைஃப் ஸ்டைல், அவர்கள் வாழக்கூடிய முறை எங்களை பின்பற்றாது. என்ன, எங்களுக்கு எல்லாம் ஒரு பூர்த்தியான மார்க்கத்தை தந்திருக்கிறான், அதனால் அந்த மார்க்கத்துடைய அடிப்படையில் தான் நாங்கள் வாழணும். இந்த குகைப்பாசிகள் என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 309 வருஷம் அங்க வாழ்றாங்க, வாழ்ந்துட்டு இப்ப அவங்க காலையில தான் அவர்களை தூக்கம் வருது, மாலையில எழும்புறாங்க. அவர்கள் நினைக்கிறாங்க, இன்றைக்கு காலையில நாங்க படுத்தோம், ஒரு நாள் மாலையில தான் எழும்பிட்டோம் என்று சொல்லி அவர்களில் உள்ள ஒரு ஆள்கிட்ட சில நாணயங்களை கொடுத்து அனுப்புறாங்க, நீங்க போய் உணவை வாங்கி கொண்டு வாங்க. அந்த அனுப்புற நேரத்திலையும் சொல்லுவாங்க, நீங்க ரொம்ப கவனமாக இருங்க, உங்களை யாரும் நீங்க 309 வருஷத்துக்கு முன்னால நீங்க அதாவது ஈமானுக்காகவே இந்த ஊரை விட்டு ஓடி போனீங்கன்னு சொல்லி உங்களை யாரும் அடையாளம் கண்டுடாத அளவுல நீங்க ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்க. அதோடு அனுப்புறவர்கிட்ட சொன்னாங்க, ஐயுஹும் அஸ்கா தஆமன், நல்ல சுத்தமான உணவை யாரு கொண்டு வாரீங்க, ஹலாலான உணவை பார்த்து நீங்க கொண்டு வாங்க, அப்படி நீங்க நடமாடக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஏன் மாற்றமாக உங்களை கண்டுவிட்டார்கள் என்றால், இன்னஹும் இல்லஹரு அலைக்கும் இர்ஜுமுக்கும், உங்களை அடையாளம் கண்டுட்டாங்கன்னு சொன்னா உங்களை கல்லால் அடிச்சு கொள்ளிடுவாங்க. ஓ யுஈதுக்கு ஃபி மில்லத்திஹிம், அல்லது அவர்களுடைய அந்த பழைய மார்க்கத்திற்கு கூட மதம் மாற்றிடுவாங்க. ரொம்ப கவனமாக இருந்து கொள்ளுங்க. மௌலானா சொல்றாங்க, தீனுடைய உழைப்புல வேலையில இஸ்லாத்துல வாழக்கூடிய நேரத்தில் நாங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்நியவர்களுடைய அடிச்சுவடுகள், அவர்களுடைய முன்மாதிரிகள், அவர்கள் வாழக்கூடிய முறைங்கள வாழ்க்கையில வந்துவிடக் கூடாது, அதுல நாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதற்கு பின்னால் அவர்கள் போறாங்க, உணவை வாங்கி கொண்டு வாராங்க.
சொல்றாங்க, வந்து மீண்டும் அந்த குகைக்கு மொழான சொல்றாங்க. அதை விரிவாக சொல்வதற்குரிய நேரம் இல்லை. இதுல மிக முக்கியமான மூன்று விஷயங்கள், அந்த கஹ்ஃபு வாசிகள் அவர்களை மிக பயங்கரமான பித்னாவிலிருந்து அவர்கள் அல்லாஹ் பாதுகாத்தான். அதே மாதிரி தான் கடைசி காலம் கியாமத்தால் நெருங்கும் பொழுது தஜ்ஜாலுடைய பித்னா வரும். இந்த சூரத்துல் கஹ்ஃபுடைய சில ஆயத்துகள் கூட அந்த தஜ்ஜாலுடைய பித்னாவிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு இருப்பதாக நபி அவர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அந்த தஜ்ஜாலுடைய பித்னாவுக்கு முன்னால இப்பொழுது இந்த பொருளாதார பயங்கரமான பித்னா, இந்த பொருளின் மூலமாக நாங்க எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு மக்கள் நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் நாங்க விளங்கணும், ஒரு ஆள்கிட்ட ஈமான் இருக்குது, உலகத்தில் உள்ள எதுவுமே இல்ல, ஈமானோடு அவர் இறந்தார், அவர் ஆக பெரிய வெற்றி பெற்றவர், முழு உலகத்துடைய ஆட்சி அதிகாரம் இருக்குது, ஆனால் அவருக்கு ஈமான் கிடைக்கல, அவர் மிகப்பெரிய தோல்வியை பெற்றவர். அதனால தஜ்ஜாலுடைய பித்னாவுக்கு முன்னால ஒரு முன்னுரை மாதிரி முழு உலகத்துல இஸ்லாமியர்களை நோக்கி வரக்கூடிய பித்னா தான் செல்வத்துடைய பித்னா, பணத்துடைய பித்னா. அதன் மூலம் நாங்கள் வழிகட்டு விடக்கூடாது, அதிலிருந்து நாங்கள் எங்களை எப்படி பாதுகாக்கிறது? அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூன்று வகையான வழிமுறைகளை இந்த சூரத்துல் கஹ்ஃபில் குறிப்பிடுகின்றான். முதலாவது வத்துலுமா ஓஹைய இலைக்கம் அடிப்படையில் நீங்க வாழ்ந்து கொண்டே இருக்கணும். அதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது இந்த ஃபித்னாக்களிலிருந்து நீங்க பாதுகாப்பு பெறணும், பாதுகாப்பு கிடைக்கணும் என்று சொன்னா குர்ஆனுடைய அடிப்படையில் ஹதீஸுடைய அடிப்படையில் நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளணும் என்று அல்லாஹ் முதலாவது குறிப்பிடுகின்றான். இரண்டாவது வஸ்பிர் நஃப்ஸக நீங்க உங்களை யாரோட ஆக்கிக் கொள்ளணும், யாரு காலையில மாலையில அல்லாஹுடைய சிக்கரை செய்யறாங்களோ, அல்லாஹுடைய பிரஸ்தாபங்களை செய்து கொண்டிருக்கிறாங்களோ, அவர்களுடன் நீங்க உங்களை ஆக்கிக் கொள்ளணும், அவர்களுடன் உங்களுடைய சகவாசம் ஏற்படணும். எங்களுடைய திக்கரை விட்டும் சிந்தனையை விட்டும் யாரு பாராமுகமாக இருக்கிறாங்களோ அவர்களை நீங்க வழிபடாதீங்க. அப்ப அல்லாஹுடைய சிந்தனை இல்லாமல் வேற வேற கூத்து கும்மாளங்கள்ல யார் இருக்கிறாங்களோ அவர்களோடு நீங்க சேர்ந்துடாதீங்க, அல்லாஹுடைய சிந்தனை உடையவர்கள்ட்ட அவர்களுடன் நீங்க சேர்ந்து கொள்ளுங்க என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது விஷயம் குறிப்பிடுகின்றான். வகுலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், மூணாவது அல்லாஹ் சொன்னான், அல்லாஹுடைய புறத்திலிருந்து ஹக்கு வந்திருக்குது, உண்மை வந்திருக்குது, அந்த உண்மையின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாக, உண்மையுடைய பேச்சுகளை பேசக்கூடியவர்களாக இருங்க. இந்த மூன்றும் அந்த பயங்கரமான பித்னாவிலிருந்து எங்களை பாதுகாத்துரும். அதனால் இந்த மூணுல தான் நாங்கள் அநேகமாக எங்களை ஈடுபடுத்தணும், அதுல நாங்கள் எங்களை ஆக்கிக் கொள்ளணும்.
ஆஜ் வி குர்ஆன் مجھے آپ کو اور ساری دنیا کے مسلمانوں کو ایمان کے بچانے کے لیے یہ کہتا ہے فَأْوُوا إِلَى الْكَهْفِ يَنْشُرْ لَكُمْ رَبُّكُمْ مِنْ رَحْمَتِهِ وَيُهَيِّئْ لَكُمْ مِنْ أَمْرِكُمْ مِرْفَقًا. آ جاؤ غار کے اندر، اللہ اپنی رحمت کو پھیلائے گا، تمہارے کاموں کو آسان کر دے گا. آج کا کہف کیا ہے؟ بلا تکلف صاف صاف عرض کروں کہ آج کا کہف یہ دعوت کا کام ہے، یہ تبلیغ کا کام ہے. اس کہف میں آ جاؤ، اس غار میں آ جاؤ، خدا اپنی رحمت کو تم پر پھیلائے گا، تمہارے اور ہمارے ایمانوں کی حفاظت کرے گا، دین کی حفاظت فرمائے گا. یہ دعوت کا کام آج کے زمانے کا کہف ہے. جو لوگ ایسے بھی دنیا میں انسان ہیں جن کو قرآن کہتا ہے اولئک کالانعام بل ہم اضل، یہ شکل کے انسان ہیں، حقیقت میں وہ جانور ہیں، جانوروں سے بدتر ہیں. جب وہ اس ایسے ماحول میں آئیں گے تو جیسے اصحاب کہف کے کتے کو اللہ تعالیٰ نے نیک لوگوں کی صحبت کی وجہ سے یہ مقام دیا کہ وہ بھی ان کے ساتھ جنت میں داخل ہوگا، آج جو انسان کتوں کی طرح کی زندگی بسر کر رہے ہیں، جب وہ ایسے ماحول میں آئیں گے خدا ان کو بھی جنتی بنائے گا. اللہ تعالیٰ ہم سب کو توفیق عطا فرمائے. وآخر دعوانا الحمدللہ.
مولانا சொல்றாங்க அந்த வாலிபர்கள் ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி ஃபவு இலல் கஹ்ஃப் அந்த குகைக்குள்ள போய் ஒதுங்கி கொண்டாங்க. என் சூரலக்கும் ரப்புக்கும் மிர் ரஹ்மதி, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அவர்கள் மீது பூர்த்தியாக அவர்களின் மீது சொரிந்தான். அதே மாதிரி சொல்றாங்க இன்றைக்கு நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்குரிய ஆகப்பெரிய குகை இந்த தாவத்துடைய உழைப்பு, இந்த தபிலிகுடைய வேலை. யாராவது அவர்களுடைய ஈமானை பாதுகாக்கணும்டா எப்படி குகையில் அல்லாஹ் போக சொன்னானோ அதே மாதிரி இந்த உழைப்புல இந்த முயற்சியில நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க எங்களை ஈமான பாதுகாக்கலாம், எங்களுடைய ஈமான வளர்க்கலாம் என்று சொல்றாங்க. அந்த கந்த கருப்புவாசிகளோடு அந்த நாய் போச்சு ஒரு மிருகம், ஆனால் அந்த நல்லவர்களுடன் அந்த நாய் சேர்ந்ததனால அந்த நாயையும் பாதுகாத்து சிலர்களுடைய கருத்துப்படி அந்த நாயையும் அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்புவான். ஆனால் மனிதர்களை பற்றி குர்ஆன்ல கூறுகின்றான், மனிதர்கள் வெளிரங்கத்தில் மனிதர்கள் உலாய்க்கலாம் மிருகங்களை போன்று அதைவிட மோசமானவர்கள். ஆனால் அந்த மனிதர்கள் நல்லவர்களாக மாறணும், இந்த மாஹவுலுக்கு வரணும், இந்த சூழல்ல வரணும், இந்த தாவத்துடைய உழைப்புடைய சூழல்ல அந்த மனிதர்கள் வந்துட்டாங்க, அந்த நாயே நல்லதாகி விட்டது என்றா இந்த மனிதர்கள் இதைவிட சிறந்த ஒரு பாக்கியத்தை பெற்றுக் கொள்வாங்க. அதனால மௌலானா குறிப்பிடுகின்றார்கள், இந்த காலத்தில் உள்ள குகை இதை நாங்க உறுதியாக சொல்லலாம், இந்த புனிதமான தாவத்துடைய உழைப்பு தான் எந்த அளவுக்கு அதில் நாங்க ஈடுபடுவோமோ எங்களை ஈடுபடுத்திக் கொள்வோமோ இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஈமான பாதுகாத்துக் கொள்ளலாம். அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك سبحان ربك رب العزه عما يصفون وسلام.
For more lectures visit slhub.com.